சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 105 அத்தியாயம். காத்தாயி கரையருகில் திடீரென்று பந்தங்கள் பளிச்சிட்டதும் கரையை நெருங்குவதா வேண்டாமா என்ற சந்தேகத்தால் படகை செலுத்திய மாணவிகள் நீரில் துழாவிய துடுப்புகளின் செயலை சற்றென்று நிறுத்தியதன்றி அலிமாவும் இளம் சொழியனை ஏறெடுத்து பார்த்தாள். அவர்களுக்கு இருந்த சந்தேகம் இளம் சொழியனுக்கும் ஓரளவு ஏற்படவே அவன் சில வினாடிகள் கரையை ஊன்றி கவனித்துவிட்டு, வருகின்றவர்கள் அந்த மணல் மேட்டு குப்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும், எதற்கும் பார்த்துவிட்டு பிறகு படகுகளை கரைக்கு வரவழைப்போம், நீ அடுத்த படகில் ஏறிக்கொள் அலிமா என்று தனது படகை அடுத்த படகோடு சேர்க்கும்படி படகுட்டிகளுக்கு உத்தரவிட்டான். படகோடு படகு நெருங்கியதும் அதில் ஏற நிதானித்த அலிமாவை நோக்கி, ஏன் யோசிக்கிறாய் அலிமா என்று வினவினான் படைத்தலைவன். கரையில் ஏதாவது ஆபத்து காத்திருந்தால் என்று அலிமா சந்தேகத்துடன் குழப்பத்துடனும் கேட்டாள். தற்சமயம் தமிழகத்திலும் புகாரிலும் உறையூரிலும் தான் எனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், வேறெங்கும் கிடையாது என்று பதில் சொன்னான் படைத்தலைவன். அப்பொழுதும் சமாதானம் அடையாத அலிமா, இந்த இடம் எது, இங்கு வசிப்பவர் யார், இதெல்லாம் நிச்சயமாக தெரியுமா உங்களுக்கு என்று மீண்டும் கேள்வியை வீசினாள். பெருமித சிரிப்பு ஒன்று படைத்தலைவனிடமிருந்து உதிர்ந்தது அன்றி அதைத் தொடர்ந்து பெருமையும் அன்பும் நிரம்பிய சொற்களும் அவன் இதழ்களில் இருந்து உதிர்ந்தன.
அலிமா, இந்த தமிழகத்தில் நான் அறியாத குடிகள் இருக்கின்றார்களா? இல்லை அலிமா, இல்லை. அதோ இருக்கும் இடம் எதுவென்று எனக்கு திட்டமாக தெரியும். இந்த இடம் என்ன? தமிழகத்தின் வங்க கடற்கரையோரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நான் திட்டமாக அறிவேன். ஒவ்வொரு இடத்திலும் எந்த வகுப்பினர் வசிக்கின்றார்கள், அவர்கள் அலுவல் என்ன, அவர்கள் குணதோஷங்கள் என்ன, அனைத்தையும் அறிவேன்
என்று சொல்லிக் கொண்டே போன இளம் சொழியனை இடைமறித்த அலிமா கேட்டாள். அப்படியானால் இந்த இடத்தின் பெயர் என்ன? அதோ அந்த பந்தங்களை பிடித்துக் கொண்டு கரை நோக்கி வரும் வகுப்பினர் யாவர் என்று லவலேசமும் யோசிக்காமல் பதில் சொல்ல துவங்கிய படைத்தலைவன்,
அலிமா, நாகலிங்க மலர்களின் நறுமணத்தை நீ சுவாசித்தாய் அல்லவா என்று வினவினார்.
ஆமாம் என்றாள் அலிமா.
நாகலிங்க மரங்கள் நிறைந்திருப்பதால் இதற்கு நாக என்று பெயர். ஆனால் அந்த பெயர் வந்ததற்கு நாகலிங்க மரங்கள் மட்டும் காரணம் அல்ல. வடநாட்டு நாகர்கள் சிலர் இந்த மணல் மேட்டு குப்பம் வந்து நீண்ட நாட்களாக குடியேறியிருக்கின்றார்கள். அவர்களும் இதற்கு தங்கள் வகுப்பு பெயரையொட்டி நாகர்கள் இருக்கும் இடம், அதாவது நாக என்று அழைத்தார்கள். ஆகையால் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. அநேகமாக அதோ பந்தங்களை தாங்கி ஓடி வருகின்றவர்களில் பாதிப்பேர் நாகர்கள் என்றான் படைத்தலைவன்.
மீதி பாதிப்பேர்
தமிழகத்தின் கடற்கரையோரம் பூராவும் வசித்து வரும் பரதவர்.
பரதவராயிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
ஏன், நாகர்களுக்கு கூட என்ன தெரியும்?
அப்படியானால் உங்களை அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்களோ?
கண்டுபிடிக்கலாம்.
கண்டுபிடித்தால் டைபீரியஸிற்கு தெரியாதா?
தெரியலாம், ஆனால் தெரியாதபடி செய்ய வழி உண்டு, அதை பின்னர் பார்ப்போம். இப்பொழுது ஆபத்து எனக்கு ஏதுமில்லை என்று புரிந்துவிட்டது அல்லவா?
ஆம்.
சரி, அந்த படகில் ஏறிக்கொண்டு என்னை போகவிடு.
படைத்தலைவன் கூறியபடி அடுத்த படகில் ஏறிக்கொண்டாள் அலிமா. பிறகு தன் படகை விலக்கி கரைக்கு செலுத்த சொன்ன படைத்தலைவன் படகு நகர முன்பாக அலிமாவை நோக்கி,
அலிமா, நான் கரைக்கு சென்று நாகர்களோடு பேசிய பின்பு அடையாளத்துக்கு பந்தங்களை அசைக்க செய்கிறேன், மற்ற படகுகள் உடன் நீ வந்து சேர்
என்று கூறிவிட்டு மாலுமிகளை நோக்கி,
சீக்கிரம் படகு கரைக்கு செல்லட்டும்
என்றான். படைத்தலைவனையும் ஹிப்பாலசையும் தாங்கிய படகு அலைகளால் உந்தப்பட்டு துடுப்புகளால் துழாவப்பட்டு தூரிதமாக கரையை அடைந்தது. முழங்கால் அளவு ஜலத்துக்கு வந்தவுடனேயே தொப் தொப்பென்று கீழே குதித்த படகோட்டிகள் படகின் முகப்பை பற்றி இழுத்து மணலில் படகின் அடிப்பாகத்தை உராகிவிட்டனர். அதற்கு பிறகு ஹிப்பாலஸ் பின்தொடர கரையை நெருங்கிய இளம் சொழியன் வத்தடி தள்ளி எதிரே பந்தங்களை பிடித்துக் கொண்டு கும்பலாக நின்றவர்களை நோக்கி நாலடி நடந்து நின்று அவர்களை ஏற இறங்க பார்த்தான். அவர்களும் அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டே மௌனமாக நின்றார்கள். அந்த மௌனத்தை முதன் முதலில் கலைத்த படைத்தலைவன் அதிகாரம் நிரம்பிய குரலில் கேட்டான்,
பரதவ செங்கோடன் எங்கே என்று.
அந்த பெயரை கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சில வினாடிகள் பிரமித்து நின்றார்கள். படைத்தலைவனின் அதிகார குரல் அந்த பிரமிப்பை ஓரளவு அதிகப்படுத்தவும் செய்ததால் பதில் ஏதும் அவர்களிடமிருந்து வரவில்லை. அதனால் சற்று சினத்தை காட்டிய படைத்தலைவன்,
பதில் சொல்ல இஷ்டமில்லாவிட்டால் அவர் குடிசையை காட்டுங்கள், அவரோடு பேச வேண்டும்
என்று அவர்கள் முகங்களை மீண்டும் ஆராய்ந்தாள். அதில் எதுவும் தெரிந்த முகமாக இல்லாததால் சற்று யோசிக்கவும் செய்தான். ஆனால் அந்த யோசனையை கூட்டத்தில் தலைவனைப் போல காணப்பட்ட ஒருவனின் பதில் அறுத்தது.
செங்கோடனும் நீங்களும் பேச முடியாது என்றான் அவன்.
ஏன் என்றான் படைத்தலைவர்.
பதில் படைத்தலைவனை அசர் வைத்தது.
செங்கோடன் இறந்து 6 மாதங்களாகின்றன என்றான் கூட்டத்தில் தலைவன்.
அவர் மனைவி காத்தாய் இருக்கின்றாளா என்று மீண்டும் கேட்டான் படைத்தலைவன் தன்னை சமாளித்துக் கொண்டு.
இந்த சமயத்தில் கூட்டத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. காத்தாயியின் பெயரை இளம் சொழியின்
சொன்னதும் கூட்டத்தில் இருந்த பரதவர் மட்டுமின்றி முரட்டுத்தனமாகவும் நாகரிக மற்றும் தோன்றிய நாகர்களும் கூட அவனை நெருங்கி வந்தார்கள். அந்த பெயர் பெரும் மந்திரங்களைப் போல வேலை செய்தது. பெரியம்மாவை சொல்கின்றீர்களா என்று கேட்டான் நெருங்கிய பரதரில் ஒருவன்.
ஆமாம்,
அவர்கள் குடிசையில் இருக்கின்றார்கள்.
எழுப்புங்கள்.
இந்த வேளையிலா?
ஆமாம்.
முடியாது, வயதானவர்கள். எங்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஆதரவு அவர்கள் ஒருவர்தான்,
பரதவன் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான்.
இதற்கு மேல் எதுவும் நடக்காதது என்பதை நாகர்கள் பரதவர்கள் முகங்களில் இருந்து தெரிந்து கொண்ட இப்பாலஸ் ஏமாந்தே போனான்.
நான் அவர்களை உடனே பார்க்க வேண்டும். யாராவது ஒருவன் போய் அவர்களிடம் அவர்கள் வளர்ப்பு மகன் வந்திருப்பதாக தெரிவிக்கட்டும் என்றான் இளம் சொழியன் அதிகாரத்துடன்.
யார், மகனா, நீங்களா?
இப்படி பல குரல்கள் கூட்டத்தில் இருந்து எழுந்தன. அடுத்த வினாடி இரண்டு பரதவர்கள் மணல் மேட்டு குப்பத்தை நோக்கி சிட்டாக பறந்தார்கள். அரை நாழிகை ஆகும் முன்பே நரைத்த தலையுடனும் கோலூன்றினாலும் கம்பீரம் தளராத நடையுடனும் கடற்கரைக்கு வந்த காத்தாயி இளம் சொழியனை அப்படியே தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். சில வினாடிகள் சற்று விலகி அவன் முகத்தை பார்த்து கண்ணீரை பொலபொலவென்று உதிர்த்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.